நடந்ததாக ஒரு செய்தி வந்திருக்கு. அதை தற்போது மிக அண்மையில் வந்த ஒரு சூரிய கிரகணத்தோடு இணைத்து பார்த்து, இதற்கு இந்த சூரிய கிரகணத்தின் போது அறிவியலாளர்கள் இது போன்ற ஒரு சூரிய கிரகணம் இது போன்றன்னு சொன்னாங்களே தவிர அது என்னன்னு தெரியாது. அதை நம்ம கொஞ்சம் பின்னாடி இந்த சொற்பொழிவு மூலமா தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற ஒரு சூரிய கிரகணம் நிகழ்வதற்கு இன்னும் 360 ஆண்டுகள் வேண்டும், 360 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் இது போன்ற ஒரு சூரிய கிரகணம் வரும் என்று கூறினார்கள். ஆகவே அதை வைத்துக் கொண்டு பழனியில் கல்வெட்டை பார்த்தவர்கள், இதற்கு முன்னாடி நடந்த 360 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சூரிய கிரகணம் நடந்தது, அதைத்தான் இந்த கல்வெட்டு குறிக்கிறது என்று கூறி ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார்கள். இதை பார்த்தவுடன் எனது மதிப்புக்குரிய பேராசிரியர் அவர்கள், 17 நூற்றாண்டிலேயே சூரிய கிரகணம் பற்றிய குறிப்பு இருக்கிறது என்றும் ஆச்சரியமாக இருக்குது என்று கூறினார். உடனே என்ன சார் இப்படி சொல்றீங்க, 700-750 சூரிய கிரகணம் நம்ம தமிழ் கல்வெட்டுகள் குறிக்கப்பட்டிருக்கிறது முதல் சூரிய கிரகணம் என்று கூறினால், 8 நூற்றாண்டில் சூரிய கிரகணம் பற்றிய குறிப்பு உள்ளது என்று நான் கூறினேன். உடனே அவர், சரி அப்படியானால் கல்வெட்டுகள் உள்ள வானியல் தொடர்பான இந்த அஸ்ட்ரோனாமிக்கல் விஷயங்கள் என்னென்ன இருக்கிறதோ இதை பற்றி யாராவது கூற முடியுமா, அதற்கு ஏற்பாடு செய்ய முடியுமா என்று கூறினார்கள். அதற்கென்ன நானே பேசுகிறேன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டேன். அதன்படி செய்கிறேன். இப்ப இப்போ நம்ம தமிழக கல்வெட்டுகளில் இது போன்ற வானசாஸ்திர குறிப்புகள் இருக்கின்றன என்று கூறினால், நேரா இருக்கின்றன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதை பற்றிய ஒரு அடிப்படையான சில உண்மைகளை நாம் புரிந்து கொண்டால்தான் அதற்கு பிறகு இந்த கல்வெட்டுகள் எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரி எப்படி வருகின்றது, அதை எதற்காக அவர்கள் எதற்காக எழுதினார்கள், அதை ஆய்வாளர்களாகிய நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பது போன்ற செய்திகளை எல்லாம் சொல்றதுதான் இந்த சொற்பொழிவினுடைய நோக்கம். ஆக இந்திய அளவில் நாம் அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்திய அளவில் பார்த்தோம்னாக்க இந்த வானசாஸ்திர குறிப்புகள் எல்லாம் ஒரு 3-4 முறைகளில் கணக்கிடப்பட்டவைகளாக அமைகின்றன. அவைகளை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சித்தாந்தம் என்ற சொல்லால குறிப்பிடுகிறார்கள். அப்போ அதுல சூரிய சித்தாந்தம் என்பது ஒன்று, அதே போல ஆரிய சித்தாந்தம் என்பது ஒன்று, பிரம்ம சித்தாந்தம் என்பது ஒன்று, சித்தாந்த சிரோமணி என்பது ஒன்று. இந்த 4 வகையான கணிப்பீட்டுகளின்படி இந்த எல்லா செய்திகளையும் வானியல் குறிப்புகள் எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறார்கள். இதெல்லாம் அதற்கென்று இருக்கின்ற நூல்கள். இதுல இந்த ஆரிய சித்தாந்தத்துல ரெண்டு பகுதி இருக்குது, ரெண்டு வழக்கு இருக்கிறது. இருந்தாலும் அது காலப்போக்கில் ஒன்னு போயிட்டு ஒண்ணுதான் இருக்கு. சோ இந்த 4 சித்தாந்தங்களுக்கு என்ன வேறுபாடு? ஏன்னா 4 சித்தாந்தங்கள் வானியல் குறிப்புகளை வானியல் கணக்கீடுகளை குறிப்பிடுதுன்னா ஏதாவது எப்படி தப்பு இருக்க முடியாது இல்லையா? இது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு கணக்கீடு, இதில் எப்படி இருக்க முடியும் என்று பார்க்கும்போது ஒரு முக்கியமான செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அண்டத்தில் சூரியன், உலகம், பிற கோள்கள் இவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்தில் சுற்றி வருகின்றன என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுல நேரடியாக வட்டம் இருக்கிறதா, எலிப்டிக் ஒரு நீள் சதுரம் நீள்வட்டமான பாதையாக இருக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கிறதுனால ஒவ்வொரு கோளும் தன்னைத்தானே சுற்றிக் கொள்கின்றது, சில கோள்களை சுற்றிக் கொள்கிறது, சில சூரியன் தன்னையே சுற்றிக் கொள்கிறது, இப்படி பல்வேறு கோள்களும் தன்னைத்தானேயும் பிற கோள்களையும் பூமியையும் சூரியனையும் சுற்றி வருவதனால் அந்த சிறு சிறு வேறுபாடுகளை கணக்கீடு செய்திருக்கிறார்கள். அதான் அனாமலி என்று சொல்றாங்க. சூரியனுக்கு சந்திரனுக்கு எல்லா கோள்களுக்குமே அந்த சுற்று வட்டத்தில் வருகின்ற அனாமலி, அந்த அனாமலி அந்த வேறுபாடு என்பது மிகப்பெரிய வேறுபாடு ஒண்ணு இல்ல, வேறுபாடுன்னு ரொம்ப பெரியன்னு நினைச்சுக்காதீங்க, மிகச்சிறிய வேறுபாடு 0.00007 அவ்வளவுதான் இருக்கும் ஒரு செகண்ட். ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் சந்திராயன் வெண்ணில் போயிருக்குங்கும் போது ஒரு செகண்டினுடைய 7/100 செகண்ட் டிஃபரன்ஸ் வருது. அந்த டிஃபரன்ஸ் இருந்தா கூட அந்த பாதையில் தவறு வந்துடும், ஏன்னா அந்த வேகம் அப்படி. சோ இந்த மிகச்சிறிய வேறுபாடை அடிப்படையாக கொண்டுதான் இந்த 4 வகையான சித்தாந்தங்களும் இருக்கின்றன. முதல்ல இது பேசிக்கான ஒரு செய்தி. இதுல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இதெல்லாம் நமக்கு அடுத்தது போலாம். இப்ப இந்த சித்தாந்தங்கள் எப்ப இந்தியாவில் வேரூன்றின, எப்போ வந்தது, எப்போ பழக்கத்துக்கு வந்தது என்று பார்த்தோம்னாக்கா, உலக அளவிலேயே பார்த்தோன்னா மூணு நாலு பேரோட ரெக்கார்ட் நமக்கு கிடைக்குது. ஒரு நாலஞ்சு நாகரிகங்களுடைய அவர்களுடைய விட்டு சென்ற இது கிடைக்கிறது. அதுல பார்த்தோம்னா முதல் நிலையில இருக்கிற ஈஜிப்டு அவங்ககிட்ட எல்லாம் வந்து ஒண்ணுமே கிடைக்கல, இது மாதிரியான செய்திகள் எதுவும் கிடைக்கல. அப்புறம் சால்டியன்ஸ் என்ற ஒரு ஒரு நாகரிகர்கள், அவர்கள் வந்து அவர்களுக்கு என்று தனியாக இல்லை, ஆனா அவர்கள் தான் அவர்களைத்தான் கிரேக்கர்களும் ரோமர்களும் தமக்கு உள்ள இந்த மாதிரியான வானியல் கணக்குகளை இடுவதற்காக பயன்படுத்திக் கொண்டார்கள், அவர்களை ஹையர் பண்ணிக்கிட்டாங்க. சோ அவங்க வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல அறிவு இதில் இருக்கின்றது. அதுக்கு அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா யூதர்கள், இவங்களும் கிரீக் அண்ட் ரோம் இந்த சால்டியன்ஸ் இவங்களோடைய இவங்களும் கத்துக்கிட்டாங்க, இவங்களும் செஞ்சிருக்காங்க. இப்ப நமக்கு கிடைச்சிருக்கின்ற சான்றுகள் அப்படின்னு பார்த்தோம்னா யூதர்களோடது தான் நமக்கு முதல்ல கிடைக்குது. கிடைச்சிருக்கிற வரைக்கும் சொல்றேன், அதுக்கு முன்னாடி இந்த நாலேஜ் இருந்ததுன்றதுல ஒரு சந்தேகமும் இல்ல, நான் இப்ப சொன்னதுல இருந்தே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் யூதர்களுடையது குறிப்பாக சொன்னோம்னா, நம்ம கிறிஸ்துவனுடைய குரூசிபிகேஷன், அவருக்கு லாஸ்ட் சப்பர், இந்த மாதிரியான குறிப்புகளை வைத்துக்கொண்டு சில கணக்கீடுகள் செய்திருக்கிறார்கள். இதை வைத்துதான் நமக்கு கண்டிப்பா கிமு கிபி என்ற ஒரு ஆண்டு கணக்கு வருவதற்கான சூழ்நிலை அப்பதான் வந்திருக்கு கண்டிப்பா. அதனாலதான் அந்த ஆண்டு கால கணக்கீடே நம்ம அந்த இடத்துக்கே போறோம். அதனால யூதர்கள் தான் முதல்ல இந்த மாதிரியான கணக்கீடுகளை செய்து நமக்கு இன்றைக்கு கிடைக்கக்கூடிய அளவில் வைத்திருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கிறிஸ்தவர்கள் வந்து குட் ஃப்ரைடே கொண்டாடுறாங்க, அப்புறம் லாஸ்ட் சப்பர் இன்னைக்கு நடந்ததுன்னு சொல்றாங்க, அப்புறம் ஆஷ் வெனஸ்டே சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான வீக் டேஸ் நாட்களினுடைய கிழமைகளுடைய பெயர்கள் முதல் முதல்ல யூதர்களுடைய சான்றுகள்ல தான் நமக்கு முதல் முதல்ல கிடைக்குது. அப்படி பார்த்தோம்னாக்கா இதெல்லாம் வந்து எப்படி கிபி முதல் நூற்றாண்டு, இப்ப கிரைஸ்டுடைய குரூசிபிகேஷனையும் லாஸ்ட் அப்புறையும் கிபி 30, கிபி 31, கிபி 32 என்று மூணு வருஷம், மூணு கணக்கீடுல ஒரு ஒரு வருஷம் டிஃபரன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஆக முதல் முதல்ல நமக்கு கிடைக்கின்ற குறிப்புகள் கிபி முதல் நூற்றாண்டில் கிடைக்கின்றன. இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா இந்திய அளவுல அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்திலேயே, ஏன் நம் அங்கிருந்து இங்க வந்தா இங்கிருந்து அங்க போச்சா அப்படின்றதுக்கான சரியான நமக்கு விளக்கங்கள் நமக்கு கிடைக்கல. இருந்தா கூட சில புராண வடிவிலான நூல்கள்ல பழைய கோள்களுடைய பெயர்கள் சில இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி கிரேக்க ரோமன் ரோம நாட்டு காலத்துல இருந்த கிரீக்க வரலாற்று ஆய்வாளர் ஒருத்தர் வந்து இந்தியாவிலிருந்து இந்த முறையை கற்றுக்கொண்டதாக ஒருத்தர் எழுதியிருக்கார். அந்த மக்கள் இந்தியாவிலிருந்து கற்றுக்கொண்டார். அதே மாதிரி ரோம நாட்டினுடைய பெண்கள், அரச குல பெண்கள் தாம் இந்த குறி கேட்கிறது அந்த மாதிரியான சில செயல்களுக்காக இந்தியாவில் இருந்து உள்ளவர்களை ஹையர் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து கேட்டாங்க. இத வந்து என்ன சொல்றாங்கன்னா, பஞ்சாங்க குறிப்புகள் இந்த மாதிரி கணக்கீடுகளுக்காக வைத்துக் கொள்ளவில்லை, குறி சொல்வதற்காக, இப்ப குறி சொல்றதுன்ற ஒரு முறை இருக்கு அதற்காக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வானியல் குறிப்புகள் வந்து இன்னைக்கு எதுக்கு பயன்பாட்டுல இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், சோதிடத்திற்காக மட்டும்தான் இப்ப பயன்பாட்டுல இருக்கு இல்லையா. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் வாழ்க்கையில பயன்பாட்டுல இருக்கிறது சோதிடம் பார்ப்பதற்காக மட்டும்தான் இருக்கு. இந்த சோதிடம் பார்ப்பதற்கு இதை பயன்படுத்திய அந்த முறை மிக பழைய காலத்தில இருந்தே தொடர்ந்து வருகிறது. அதுக்குதான் நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு கிரிப்பா, இதுதான் கண்டிப்பா இங்க இருந்தா வந்தது அப்படின்னு ஒரு சான்றுகளோடு நிறுவ முடியாத குறிப்புகள் இப்ப நான் சொல்ற குறிப்புகள். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம இந்தியாவினுடைய இதுன்னு பார்த்தோம்னாக்க, வராகமிகிரர் 6th century ஒரு நல்ல நூல் எழுதியிருக்கார். அதுதான் வந்து நமக்கு கிடைக்கின்ற மிக அருமையான நூல். அந்த நூல்ல எல்லா குறிப்புகளும் இருக்கு. அந்த எல்லா கோள்கள் நாள்கள் எல்லாத்தினுடைய வட்டம், அதுக்கான நாள், அதற்கு சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளுகின்ற நேரம், அனாமலி படி எவ்வளவு வரும், எல்லாம் எழுதிருக்காங்க. சந்திரன் படி அதெல்லாம் கொஞ்சம் சொல்றேன். இது மாதிரியான எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க. அப்போ இந்த வானியல் குறிப்புகள்ல நமக்கு அடிப்படையான சில கணக்கீடுகள் நம்ம புரிஞ்சுகிட்டாதான் பின்னாடி நம்ம அதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இதுல பார்த்தோம்னா ஆண்டுகளை எப்படி எத்தனை நாள் என்ன, அதே மாதிரி மாதம் எப்படி, இதெல்லாம் வந்து பாத்துக்கணும். இப்ப அதுல பாத்தோம்னா முதல்ல ஆண்டு, ஆண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நமக்கு தெரியும் சூரியன், சூரியன் சுற்றி வருவதை பேசிக்கா வச்சுக்கிட்டு 365 நாள் அப்படின்னு நம்ம ஆங்கில முறைப்படியாக சொல்றோம். 365 நாள் என்று சொல்வது ஆங்கில முறை, இன்னைக்கு நமக்கு தெரிகின்ற முறை. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த கணக்கை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா ஒரு 9 digit வரைக்கும், 365னா 164 அல்லது 363 எத்தனை வரும் அப்படின்றத 9 digit வரைக்கும் கால்குலேட் பண்ண ஒரே நாடு இந்தியா, உலகத்துல இந்தியா தான். இப்ப சந்திரன் ஒரு ஒரு மாதத்துக்கான கணக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 29.53058794 இது வரைக்கும் 9 digit வரைக்கும் அந்த அக்யூரசிய கணக்கு போட்டிருக்காங்க. இப்போ இப்ப பண்ற அறிவியலாளர்களுடைய கணக்குக்கும் இதுக்கும் அந்த லாஸ்ட் 6 digit வரைக்கும் எந்த டிஃபரன்ஸும் வரல. கடைசி 3 digit சில 1, 2 அப்படி வருது. அதை தான் நான் சொன்னேன் முதல்ல 7/100 டிஃபரன்ஸ் வருது, இவ்வளவுதான் வருது. அந்த அளவு அக்யூரேட்டா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு மாதம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து முதல்ல ஆண்டு, ஆண்டு எடுத்துக்கிட்டோம்னா 2 வகையான கணக்கீடு. ஒன்னு சூரியனை அடிப்படையாக கொண்ட சூரிய மாதம், இன்னொன்னு சந்திரனை அடிப்படையாக கொண்ட சந்திர மாதம், சந்திர ஆண்டு. லூனார் இயர் ஒண்ணு, சோலார் இயர் ஒண்ணு, ரெண்டு வகையான ஆண்டு கணக்கீடு இருக்கு. அப்ப இந்த சோலார் கணக்கீடு பத்தி பாத்தீங்கன்னா சூரியனை மையமாக வைத்து கணக்கு செய்யப்பட்ட கணக்கு சோலார் இயர், நிலவை மையமாக வைத்து போட்ட கணக்கு வந்து லூனார் இயர். இப்போ எப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த லூனார் இயர்ன்றது சந்திரன் ஒரு அமாவாசையில் இருந்து தொடங்கி, அமாவாசைக்கு மறுநாள் அதாவது பிரதமையில் இருந்து தொடங்கி அடுத்த அமாவாசை வரைக்கும் உள்ளதுதான் ஒரு ஒரு சர்க்கிள் இல்லையா. அடுத்தது அடுத்த பிரதமையில இருந்து தொடங்கி அமாவாசைக்கு அடுத்த நாள்ல தொடங்கி அடுத்த அமாவாசை வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிறத சூரிய இதை வந்து ஆமாந்த, ஆமாந்தன்னு ஒரு அமாவாசையை அடிப்படையாக கொண்ட அப்படின்ற பொருள்ல ஒரு சிஸ்டம் ஆகும். ஃப்ரம் ஃபுல் மூன் பௌர்ணமியில இருந்து ஆரம்பிச்சு, பௌர்ணமிக்கு அடுத்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த பௌர்ணமி வரைக்கும் ஒண்ணு, இதுக்கு வந்து பூர்ணிமாந்த அப்படின்னு ஒரு முறை. சோ இந்த ரெண்டு முறை, சந்திரனை கணக்கீடு கொள்வதிலேயே, மாதத்தை கணக்கீடு கொள்வதிலேயே சூரிய முறை ஒண்ணு, சாரி அந்த சந்திர முறையிலேயே அமாவாசையிலிருந்து அமாவாசை வரைக்கும், பௌர்ணமியிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் ரெண்டு முறை இருக்கு. இப்ப நம்ம அமாவாசையில் பிரதமையிலிருந்து அமாவாசை வரைக்கும் உள்ளது தென்பகுதி மக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பௌர்ணமிக்கு அடுத்த நாள்ல இருந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் உள்ளது நார்தன் இந்தியால உள்ளவங்க அதை ஃபாலோ பண்ணிருக்காங்க. சோ அவங்களோட மந்த் எல்லாம் பாத்தீங்கன்னா லூனார் மந்த், நம்மளோடதெல்லாம் சோலார் மந்த், அப்படி ஒரு வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் பயன்படுத்திருக்காங்க. இப்ப நான் சொன்னேன் இதுல வந்து அந்த வருஷம் அந்த பீரியட்னு சொன்னேன், 29.19 digit இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சூரிய ஆண்டு, ஆண்டை சொல்லும் போதும் சூரிய ஆண்டு இதே பேசிக் அப்படியே ஆண்டுக்கு கொண்டு போயிடணும், இதே மாதிரி தான் பேசிக். அப்போ இந்த சூரியனை அடிப்படையாக கொண்ட வருஷம் வந்து அந்த சூரியன் ஒவ்வொரு மாதத்திலும் எத்தனை நாள் இருக்குது எடுத்துக்கிறதோ அதை வச்சு 29.something வருது அதை வச்சு. ஆனா சந்திரனை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் வரும்னா இந்த 29.கொஞ்ச நாள் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு மாசம் வராது. அப்போ வரிசையா நீங்க 29 போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா சமயத்துல 12 வராது, 13 வரும். ஒரு 3 ஒரு முறை 11 எக்ஸ்ட்ரா வரும். புரியுதான சொல்றது, 29 குறைச்சு குறைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால சூரிய மாதத்துல வச்சு வருடம் போகும்போது ஒரு வருடம் 365 சரியா வரும். சந்திர மாதத்தை வச்சுக்கிட்டு போகும்போது எக்ஸ்ட்ரா 11 வரும். 3 ஒரு தடவை 11 வரும். இந்த 11 ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இத வந்து டிரா பண்ணிட்டாங்க, டிரா பண்ணி செட்டரேட் பண்ணாங்க அந்த ஆங்கில ஆண்டு முறைக்கு இதுக்கும். அப்ப கல்வெட்டுகள்ல பாத்தீங்கன்னா அதை வந்து அது மாதிரி இத வந்து தனியா குறிப்பா எழுதியிருக்காங்க. அதை நம்ம கல்வெட்டுகள் வர்ற பகுதியில் நம்ம பார்ப்போம். இதுக்கு பேர் வந்து அதிக மாசம். இப்படி ஒன்னு எக்ஸ்ட்ரா வருது பாத்தீங்களா, இதுக்கு பேர் அதிக மாசம். இப்போ ஒரு டொனேஷன் கொடுத்து அல்லது ஏதாவது ஒரு விழாவை கொண்டாட சொல்லி ஒரு வருஷத்துக்கு மாசம் மாசம் இந்த நாள்ல கொண்டாடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒன்னு எக்ஸ்ட்ரா வரும்ல, அந்த எக்ஸ்ட்ரா பணம் வேணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுவாங்க, எழுதும் போதே 12 இதற்கும் ஒரு அதிக மாசத்திற்கும் சேர்த்து அப்படின்னு எழுதுவாங்க. சோ அந்த அளவு அந்த ஒரு 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 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஒன்னு கூட வர்றத தன கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த ஒரு நாளுக்கு எக்ஸ்ட்ராவை கொடுத்து செஞ்சிருக்காங்க. அப்ப அது வந்து ஒரு மைன்யூட்டா ஒரு தேவையை நிறைவு செய்வதற்காக நம்ம கல்வெட்டுகளுக்கு மட்டும் காட்டுற ஒரு குறிப்பு. இதெல்லாம் வந்து அதிக மாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க அவ்வளவுதான். இப்ப நமக்கு லீப் இயர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை ஒரு 3 லீப் இயரை நம்ம விட்டுறோம். இதை வந்து இதை செட்ரேட் பண்றதுக்காக 1700ல் போப் 13 வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 1582ல் ஒரு தடவை டிராப்பிங் ஆஃப் 10 டேஸ் அப்படின்னு பார்லிமெண்ட்ல இது பண்ணி அந்த 10 டேஸ டிராப் பண்ணாங்க. அதே மாதிரி பிரிட்டன்ல என்ன பண்ணாங்கன்னா 1752ல் இதே மாதிரி டிராப்பிங் ஆஃப் 11 டேஸ் அப்படின்னு பண்ணாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா இப்ப இருக்கிற இங்கிலீஷ் சிஸ்டத்தை நம்மள்கிட்ட இருந்த ட்ரெடிஷனல் சிஸ்டத்தோட ஏதோ ஒரு பாயிண்ட்ல மெர்ஜ் பண்ணணும்ல, அப்பதானே எல்லாருக்கும் புரியற மாதிரி கொண்டு வர முடியும். அதுக்காக செய்த சில ஏற்பாடுகள் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்புறம் இப்ப நான் இப்படி சொல்லும் போது நமக்கு நம்ம இந்திய முறைப்படி பார்த்தோம்னா இந்த சந்திர ஆண்டுகளை சில செயல்களுக்கும் சூரிய ஆண்டுகளை சில செயல்களுக்கும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ரெண்டு சிஸ்டமும் ரெண்டு மாதிரியான கணக்கீடு செய்யும் முறையும் நம்ம கிட்ட வழக்கில் இருந்தது. அப்ப இதை நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னா கல்வெட்டுகள்ல இப்ப வந்து அரசன் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடத்தணும். அரசன் பிறந்த நாள் அல்லது நம்ம பிறந்த நாள், நம்மளே எடுத்துக்கோம், நம்ம பிறந்த நாள் அல்லது அரசன் கார்னேஷன் டே அல்லது இது மாதிரி ஒரு இறைவனுக்கான ஒரு பிறந்த நாள், இந்த மாதிரி பிறந்த நாள் கார்னேஷன் டே அல்லது வெற்றி விழா இது மாதிரி எல்லாம் கொண்டாடுவதற்கு நட்சத்திரம் நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாளை கணக்கிடுவது. இப்ப வந்து அதே மாதிரி ஆண்டு சொன்ன மாதிரி மாதம் சொன்னேன், இதுல வந்து இந்த பெயர்கள் எல்லாம் எப்படி வந்ததுன்றதும் ஒரு முக்கியமான விஷயம். இப்ப சித்திரை மாதம் வைகாசி மாதம் மாதம் பிறகுது இல்லையா, 12 மாதம் பிறகு. அப்போ இந்த சித்திரை மாதம் சித்திரை மாதம் என்று நம்ம சொல்றது என்னன்னா தமிழ் சித்திரை மாதம் என்பது சித்திரை நட்சத்திரத்தில் அன்று பௌர்ணமி என்னைக்கு வருதோ, பௌர்ணமியும் நட்சத்திரமும் சேர்ந்து எந்த மாசத்துல வருதோ அதை தான் அடிப்படையாக கொண்டு சித்திரை என்ற மாதம் பெயர் கொடுத்திருக்காங்க. இதுதான் அடிப்படையா இருக்கு. ஆனா இப்படி இல்லாம இந்த சங்கராந்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, மாத பிறப்புன்னு ஒண்ணு வச்சுக்கோம், இதுவும் மாதம் தானே. அந்த மாதத்துக்கு எப்படி எடுத்துக்கிறோம்னா இந்த சித்திரை மாசம் சித்திரை மாசத்தினுடைய பௌர்ணமி வருதுல அதுக்கு முந்தின அதுக்கு அடுத்த வைகாசி மாசத்தினுடைய முதல் 15 நாளைக்கு முன்னாடி இது ஆரம்பிக்கும். சோ ஒரு ஒரு சந்திரமான ஆண்டுக்கும் சூரியமான ஆண்டுக்கும் நடுவுல ஒரு 15 நாள் முன்னையும் பின்னையும் வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் நமக்கு சக ஆண்டு விக்ரம ஆண்டு கலியாண்டு கொல்லம் ஆண்டு இதெல்லாம் சொல்லும் போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாசத்துல பிறக்கும் இல்லையா, நமக்கு எல்லாம் தெரியும். அது ஏன் பிறகுதுன்னா இதுதான் அடிப்படை வந்து சூரியமானத்தையும் சந்திரமானத்தையும் அடிப்படை மாத கணக்குக்கு எடுத்துக்கொண்டதுனால ஆண்டுன்னு வரும்போதும் மாதங்கள் மாறி மாறி வரும். இதுதான் காரணம் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அப்புறம் அப்புறம் அது நான் சொன்னேன் உங்களுக்கு மேஷ சங்கராந்திக்கு 29 நாள் முன்னாடி அதுக்கு முந்தின முன்னாடியே வந்து சித்திரை மாசம் தொடங்கிடும். ஏன்னா இந்த இவங்க மாசத்தையும் நட்சத்திரத்தையும் பௌர்ணமியும் இணைத்து கொண்டு வைச்சதுனால அந்த மாதம் வந்து முன்னாடி வந்துடும், இது பின்னாடி வரும் அப்படின்னு சொன்ன. இதுக்கப்புறம் அதே மாதிரி அடுத்த முக்கியமான இது வந்து கிழமைகளுடைய பெயர்கள். இந்த திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த கிழமைகளுடைய பெயர்கள் பாத்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப மற்றதை விட இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு, ஏன்னா உலக அளவிலேயே நான் சொன்ன முதல்ல இருந்து இந்த கணக்கீடு சரியா வந்துருச்சு. பட் இந்த கிழமை பேர் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும். நான் முதல்ல சொன்ன யூதர்கள் வந்து இதுக்கு இதுக்குன்னு பயன்படுத்துறாங்கன்னா, ஆனா அவங்களுக்கு வந்து வீக் டேஸா அது தெரியல, ஒரு கேலண்டர் சிஸ்டமா தெரியல, சும்மா அப்படி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நாளா தான் சொல்லியிருக்காங்க. இப்ப ரோமன்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப கிறிஸ்டின்ஸ் தெரியும் 7ஆம் நாள் ஓய்வு நாள், அதே மாதிரி ரோமன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, 9வது நாள் சண்டே நாள், மார்க்கெட் டே. இந்த மாதிரி எல்லாம் கேலண்டர் என்பதே அப்படிதான். உங்களுக்கு முதல் முதல் கேலண்டருடைய தொடக்கம் எப்படி இருந்ததுன்னா, முக்கியமான நிகழ்ச்சிகள் என்னைக்கு என்னைக்கு என்னைக்குன்னு போட்டுட்டு அந்த நிகழ்ச்சிகளுக்கு டேட்டா பிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இந்த ஹோல் 30 டேஸ் போடுறது, ஹோல் 365 நாள் போடுறதுன்றது கிடையாது. ஆரம்ப காலத்து கேலண்டர் வந்து எப்படின்னா, முக்கிய நிகழ்ச்சிகள் என்னைக்கு நடக்கும் இதுதான் கேலண்டர். இப்ப வந்து நம்ம எல்லா நாளுமே போட்டு அதுல இதுல குறிச்சுக்கிட்டு இருக்கோம். மிக பழைய காலத்துல, தொடக்க காலத்துல அப்படிதான் இருந்தது. அதனால அதுக்கு நம்ம இதெல்லாம் ஒரு நல்ல சான்று. ரோமன்கள் வந்து 9வது நாள் சண்டே நாள்னு சொல்றது, இவங்க வந்து 7வது நாள் ஓய்வு நாள்னு சொல்றது, இதெல்லாம் வந்து நல்ல எக்ஸாம்பிள்ஸ். இது மாதிரி அதே மாதிரிதான் கிறிஸ்டியன் அகஸ்டஸ் என்னைக்கு கோரனேஷன் நடந்ததோ அன்னைக்கு அந்த டேய குடிச்சிருவாங்க. இப்படி பெரிய பெரிய கிங்ஸ் என்னைக்கு முடிச்சுட்டாங்களோ அந்த டேய குடிச்சிருவாங்க. இப்படிதான் இருந்தது அப்போ. அதுக்கப்புறமா தான் இது மாதிரி எல்லா நாளுமே கணக்கிட்டு கேலண்டர் தயார் பண்ற மெத்தடு, அதுக்கப்புறம் தான் அதனுடைய டெவலப்மெண்டா தான் இது வந்தது. இப்போ முதல் முதல்ல இந்த வீக் டேஸ் பார்த்தோம்னா, ரோம்ல பாம்பேன்ற ஒரு இடத்துல ஒரு ஒரு கல்வெட்டு மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த கல்வெட்டுல ஒருவேளை யாராவது நினைவுக்காகவோ அல்லது முதல் முதல்ல பண்ணதுக்கோ, ஏன்னா நமக்கு எங்களுக்கு எபிகிராஃபில அது மாதிரி சில சான்றுகள் இருக்கு. ஏதாவது ஒன்னு கத்துக்கிற போது, இப்ப நான் கத்துக்கிறேன்னா அது வேற எங்கேயும் எழுதி வச்சிருந்தானே உள்ள இருக்காது, அது எங்கேயாவது ஒண்ணு எழுதி வச்சுக்கணும்னு நினைப்போம்ல. அதே மாதிரி அது எழுதி வைக்கப்பட்டது போல தெரிந்து தோன்றுகிறது. ஏன்னா இங்க எழுதியிருக்கான் நடுவுல புதன்கிழமையை விட்டுட்டான். புதன்கிழமை மட்டும் இல்ல, அதுக்கான மற்ற எல்லா நாளும் இருக்கு. இந்த புதன்கிழமை அல்லாத பிற நாட்களை எல்லாம் எழுதினதுதான் ஃபர்ஸ்ட் டேப்லெட் நமக்கு. இந்த வார நாட்களை பற்றிய முதல் இது ரோம்ல கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா மற்ற முதல் இது மட்டும் சொல்றேன், அது மாதிரி கிடைச்சிருக்கு. அப்புறம் அதுக்கப்புறமா இத ரெகுலரா பார்த்தோம்னாக்க, இந்த டாலமி த கிரேட், காலன் டாலமின்ற அவர் வந்து, அதாவது 1st century ஏடியில இருந்து டாலமி இல்ல, அவர் இவர் 4th century ஏடியில இருந்த டாலமி, இவர் வந்து ஒரு ஹிஸ்டோரியன். இவர் பீரியட்ல தான் அது வந்து நல்ல பக்காவா எழுதி எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கேலண்டர் சிஸ்டமே முதல் முதல்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்றாரு அவர் தான். அதுல இருந்துதான் எல்லா இடத்துக்கும் அந்த எல்லாருக்கும் எல்லா நாட்களை பற்றிய நாட்காட்டி தயார் பண்ணணும்ன்றது வந்திருக்கு. சோ இந்த காலம் பாத்தீங்கன்னா, அப்போ அங்கே இருந்து வந்த அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரு, அந்த கிளாடியஸோட கிளாடியஸ் டாலமி அவர் பேரு, அவரோட சக்சஸர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து அலெக்சாண்ட்ரியஸ்னு ஒருத்தர், பெர்மியோஸ் மெட்டானஸ்னு ஒருத்தர், இந்த ரெண்டு பேரும் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. குப்தா பீரியட்ல வந்திருக்காங்க. சோ நம்ம குப்தர்கள் காலம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்திய வரலாற்றிலேயே குப்தர்கள் காலம் தான் எல்லா விஷயத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண காலம். நீங்க வந்து ஆமா, குப்தர்கள் காலத்துலதான் எல்லாத்தையும் நம்ம புராணங்கள் உட்பட எழுதப்பட்டது அந்த காலம் தான். எது பாத்தீங்கன்னாலும் அந்த 5வது நூற்றாண்டுலதான் கிறிஸ்டலைசேஷன். அப்போ இந்த ரெண்டு பேரும் இங்க வந்தவங்களும் அவரே அந்த ஆசிரியரும் சேர்ந்து இந்தியாவுக்கும் இந்த அந்த மெத்தட ஒரு முறையாக, அதுக்கு முன்னாடி ஏதோ இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் இதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி புல் கேலண்டர் அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகும் நான் முதல்ல சொன்ன சித்தாந்தப்படி வேரியேஷன் இருந்துகிட்டு தான் இருந்தது. அந்த சூரிய சித்தாந்தத்தை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணது 11th century தான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் மாறி மாறி இருந்திருக்கு. இப்போ கல்வெட்டுகள் எல்லாம் பார்த்தோம்னாக்க, ஒரு ஆண்டை சொல்லணும்னா அதை மூணு, சாதாரணமா ஒரு மூணு காலமா, மழைக்காலம், அதே மாதிரி வேனில் காலம், கோடை காலம், இப்படி மூன்று காலமா பிரிச்சிருவாங்க. மூணு காலம் தான். இதே மெத்தட் தான் ரோம்லயும் முதல்ல இருந்தது. அதான் ரொம்ப ரொம்ப, அதாவது எல்லா சொசைட்டிலயும் ஒரே மாதிரிதான் இருந்திருக்காங்க. அதுவும் இந்த மூணு அன்னி வேணா இருக்கும், இந்த காலம்னா இவ்வளவுதான், இந்த காலம்னா இவ்வளவுதான் கிடையாது. 4 மாசம், 12 மாசம் இருக்கு, அது மூணா பிரிச்சு 4 மாசம் கிடையாது. ஒரு வேரியேஷனோட மூன்று காலங்களாக ஒரு ஆண்டை பகுத்துக் கொள்வது அப்படின்றதான் இருந்தது. இதேதான் எல்லா இடத்துலயும் இருந்தது. இந்த காலம் தான் எங்களுடைய கல்வெட்டுகள்லயும் செப்பேடுகள்லயும் பார்த்தோம்னா, பழைய ஒரு 5-6 நூற்றாண்டு வரைக்கும் கூட அதுலயும் இந்த 2-3 நூற்றாண்டுலாம் பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயும் இந்த கிரீஷ்ம காலம் அல்லது இந்த ஹேமந்த ருது, இது மாதிரி ஏதாவது ஒரு ருது பேரு தான் இருக்கும், அப்படிதான் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த மாதத்தை எழுதுற, அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, முதல் முதல்ல கிடைச்சிருக்கிற அக்கரன்சஸ் எல்லாம் ஆண்டை எழுதுறதுதான் வந்தது. மாதத்தையோ நட்சத்திரத்தையோ அதெல்லாம் எழுதுறது வரல, ஆண்டை எழுதுறது வந்தது. அதுவும் எப்படின்னா, அரசர்கள் எந்த அரசர்கள் வந்தாங்களோ அந்த அரசர்கள் அல்லது ஒரு டைனாஸ்டி, அரசர் இல்லைன்னா அரச மரபு, இந்த மரபு எப்போ அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட வெற்றியை பெற்றதோ அல்லது அரச மரபை ஏற்றுக்கொண்டதோ அதை ஒரு காலமா அவங்க பிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ அவங்களாவே இப்ப என்னுடைய காலம் நானே ஒரு ஆலம்னு நினைச்சுக்கேன் ஆரம்பிச்சுவேன். அது மாதிரி இந்த மாதிரி இருக்கிற இந்தியாவில உள்ள மிகப்பழைய காலம்னு பாத்தீங்கன்னாக்க விக்ரம ஆண்டு, அதுதான் முதல் முதல்ல. அது வந்து பிசி 56 பிசிலேயே விக்ரம ஆண்டு என்பது வந்துருச்சு. அதையே கிருத ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. இதே பேரு விக்ரம ஆண்டுக்கு கிருத ஆண்டு என்று சொல்லுகின்ற பழக்கமும் இருந்தது. இதுதான் முதல் முதல்ல இருந்தது பிசி 56 இதுல முதல் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குப்தாண்டு வந்தது. அதுக்கப்புறம் நம்ம இந்தியா ஃபுல்லா ஏற்றுக்கொள்ற மாதிரி வந்த முதல் ஆண்டு கலியாண்டு. கலியாண்டு தான், கலியாண்டு சக ஆண்டு. சக ஆண்டு உங்களுக்கு தெரியும், சக கனிஷ்கா முதல்ல ஆரம்பிச்சது, அதுல இருந்து ஆரம்பிச்ச ஆண்டு தான், 316 ஆரம்பிச்சது. அந்த ஆண்டு எல்லாருமே கடைசி வரைக்கும் பயன்படுத்தி கொண்டிருந்த ஆண்டு. அதே மாதிரி கலியாண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாருமே, அது கல்வெட்டாளர்கள்லாம் சந்தோஷப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, கலியாண்டுகள் இன்னைக்கு இருந்து எத்தனை வருஷத்துக்கு எவ்வளவு நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுன்னு ஒரு கணக்கு, நாள் கணக்கு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வச்சுதான் இந்த இந்த கணக்கு எல்லாமே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஒரு குறிப்பிட்ட கல்வெட்டுல எடுத்து பார்த்தோம்னா, இன்னைக்கு கலியுகம் பிறந்து இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கல்வெட்டுல எழுதியிருக்கான். நாலு கல்வெட்டுகள் இந்தியாவில இது வரைக்கும் கிடைச்சிருக்கு, இது மாதிரி நாள் கணக்கு போட்டது. நாலுமே தமிழ்நாட்டுலதான் கிடைச்சிருக்கு, நாலு கல்வெட்டுகளும் தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்கு. ஆக கலியாண்டு 3101 பிசியில ஆரம்பிச்சது அப்படின்ற ஒரு கணக்க எப்படி டிசைன் பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டு கல்வெட்டுகளை வைத்துக் கொண்டுதான் முடிவு செய்தார்கள் கரெக்டா. ஆனா நாலுமே அந்த கணக்கு போட்டா கரெக்டா 0 இயர். அப்ப ஒரு வருஷம் ஆன உடனே 1 இயர் இல்லையா. அப்ப இப்ப நமக்கு என்ன கல்வெட்டு கிடைச்சாலும் எந்த இயர் அந்த கல்வெட்டுல வருதோ அதுல 3101 கழிச்சோம்னாக்க நமக்கு உள்ள கிபி இயர் வரும். இதுதான் வந்து கணக்கு. ஆக இந்த வகையில கலியாண்டை முதல் முதல்ல கரெக்டா கண்டுபிடிப்பதற்கு உதவியது தமிழ்நாட்டு கல்வெட்டுகள் தான். இது வந்து ஆயரசனுடைய அது ஒண்ணு கிடைச்சிருக்கு, சோழர்கள் ஒண்ணு எழுதியிருக்காங்க. இது மாதிரி நாலு கல்வெட்டு கிடைச்சிருக்கு, நாலுலயுமே ஆண்டு நாள் கணக்கு இருக்கு. இது வந்து இப்ப நான் இதெல்லாம் சொல்றேன்னா, இது இப்ப நம்ம படிக்க பார்க்கறதுக்கு, இதை உடனே செக்அப் பண்றதுக்கு, உடனே தெரிந்து கொள்வதற்குன்னு பார்த்தோம்னா, இப்போதைக்கு நமக்கு ரெடி ரெக்கனரா இருக்கிற ரெடி ரெக்கனர் மாதிரி புக் இருக்கு. இப்போ முன்னாடி அதெல்லாம் இல்ல, ஆனா இப்ப இருக்கு. அது வந்து எல்டி சுவாமிக்கண்ணு பிள்ளை என்பவர் எழுதிய இந்தியன் எஃபிமரி அப்படின்ற புக்கு, 7 வால்யூம் இருக்கு. அதாவது AD 700 ஆரம்பிச்சு AD 2000 வரைக்கும் உள்ள எல்லா பஞ்சாங்க குறிப்புகளும் அதுல காலமா போட்டு இருக்கு, எல்லா குறிப்பும் இருக்கு. இதுல வந்து சூரிய ஆரிய சித்தாந்தம் இருக்கு, இந்த நம்ம இந்த சூரிய சித்தாந்தம் எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் போட்டு. ஃபண்டாஸ்டிக் ஒர்க், அதை வந்து நம்ம கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு. இதுல வந்து வெறும் கேலண்டர் மட்டும் இல்ல, எப்பப்ப கிரகணம் வந்தது, எப்பப்ப திதி வந்தது, இது வந்து எல்லாத்தையும் போட்டு, இன்னும் இதுல எவ்வளவு மேக்சிமம் அதை எப்படியெல்லாம் பகுத்து போட முடியுமோ அவ்வளவு மாதிரியும் பகுத்து போட்டிருக்கு அந்த 7 வால்யூம்ல. அதுல முதல் வால்யூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கு இந்த 7 வால்யூம்ல இருக்கிற இந்த கேலண்டரை எப்படி நம்ம பயன்படுத்துவது என்பதற்கான ஒரு கைட் புக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம் முதல் தொகுதி. இந்த ஒண்ணுதான், இதுல இருந்துதான் இப்ப இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு சொல்லிருக்கேன். அதுல வந்து அவ்வளவு விரிவான குறிப்புகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி இதை வந்து முதல்ல நம்ம இந்தியாவுக்கு நம்ம கல்வெட்டுத்துறைக்கு பயன்படுத்தின கணக்கு போட்டவங்க எல்லாம் வந்து ஃபாரினர்ஸ் தான். அவங்க பேரெல்லாம் கூட நமக்கு ஏற்கனவே, நமக்கு கீழ்கான் என்பவர் முதல்ல பண்ணாரு, அப்புறம் ஜாக்கோபி என்பவர் பண்ணாரு, அப்புறம் வந்து இவரு ஜாக்கோபி கீழ்கான், அப்புறம் சுவாமி கண்ணு பிள்ளை, இவங்க எல்லாம் பண்ணாங்க. எல்லாருமே வந்து ஒரு 10 வருஷம் இடைவெளிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாங்க, நம்ம சுவாமி கண்ணு பிள்ளை முழுமையா பண்ணாரு. இதுதான் இப்போ இதுக்கு அடுத்தாப்புல ஆண்டு மாதம் சந்திரன் சூரியன் இது பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்த டினாமினேஷன் பார்த்தோம்னாக்க, மாதத்தை 2 பகுதியா பிரிச்சிருக்காங்க. அது என்ன, ஒன்னு வளர்பிறை, இன்னொன்னு தேய்பிறை. அப்போ இந்த வளர்பிறைய சொல்லும் போது திதி என்ற சொல்லால், இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் இது வந்து கால்குலேஷன் ரொம்ப முக்கியமானது. திதி என்பது அமாவாசைக்கு அடுத்த நாள் ஆரம்பிச்சு இது வரைக்கும் பௌர்ணமி வரைக்கும் ஒரு ஒன்னு, அடுத்தது பௌர்ணமியில ஆரம்பிச்சு அமாவாசை வரைக்கும் ஒன்னு, ஒன்னு வளர்பிறை ஒன்னு தேய்பிறை. இப்ப இத வந்து அந்த வளர்பிறை என்பதற்கும் அந்த டெக்னிக்கல் டேர்ம் எல்லாமே வந்து கல்வெட்டுல பாத்தீங்கன்னா பெரும்பாலான சொற்கள் வந்து வளர்ப்பு வளர்பிறைன்னு யாருமே எழுதவே இல்லை. பூர்வபக்ஷம் இப்படிதான் எழுதுறாங்க, அல்லது சுக்லபக்ஷம் அப்படிதான் எழுதுறாங்க. அந்த வடமொழி சொற்கள் அந்த நூல்கள்ல என்ன டெக்னிக்கலா என்ன டேர்ம் யூஸ் பண்ணினாங்களோ அதான் கல்வெட்டுலயும் சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எழுதியிருக்காங்க அப்போ பூர்வபக்ஷம் அபரபக்ஷம் என்றோ அல்லது சுக்லபட்சம் பவ்லபட்சம் என்றோ இது மாதிரி பட்சத்தை எழுதியிருக்காங்க. அத பட்சம் எழுதும்போது பிரதமை திதியை திருதியை இப்படிதான் எழுதியிருக்காங்க. இதுல எந்த மாற்றமும் இல்ல, சமஸ்கிருத சொல் தான் இருக்கு. பிரதமையில ஆரம்பிச்சு பஞ்சதசி வரைக்கும், பஞ்சதசி என்பது 15 அன்னைக்கு பௌர்ணமி அல்லது அமாவாசை வந்துடும் இல்லையா. ஏன்னா பஞ்சதசி என்ற சொல்லும் நம்ம பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் பண்ணினாங்கன்னா சில நேரத்துல பௌர்ணமி அன்னைக்கு வர வேண்டிய கிரகணம் கொஞ்சம் பின்னாடி வரும், பௌர்ணமிக்கு பிறகு நீட்டும். அப்ப அத கரெக்டா சொல்லணும். அப்படி சொல்லும் போது அந்த பஞ்சதசி என்ற சொல் தேவைப்படுது. பஞ்சதசி என்பது ஆட்டோமேட்டிக்கா அமாவாசை அல்லது பௌர்ணமி தான், ஆனா பஞ்சதசி என்பது குறிப்பா சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்றாங்கன்னா இந்த கிரகணங்களோ அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட செய்தியை இன்னும் கொஞ்சம் நீட்டி வந்ததுன்னா அதை சொல்றதுக்காக பஞ்சதசி என்ற சொல்லையும் பயன்படுத்தி பௌர்ணமி சொல்றாங்க. ஆணி தலைப்பிறையால் வந்த சூரிய கிரகணத்தின் அன்று, ஆணி தலைப்பிறையால் வந்த சூரிய கிரகணத்தின் அன்று. இப்ப நான் சொன்ன எல்லாமே சான்ஸ்கிரிட்ல தான் சொல்லியிருக்காங்க. இதுல சில எக்ஸம்ஷன் இருக்கு, நம்ம வந்து ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி சில அழகான தமிழ் சொற்கள்ல கல்வெட்டுலயும் இருக்கு. அதையும் நான் ஒரு ஸ்பெசிமென்ஸ்ல உங்களுக்கு காட்டுறேன். ஆனா பொதுவாக பரவலாக 90% இந்த நான் சொன்ன முறையில தான் இருக்கு. திதி பக்ஷம், அடுத்தது நட்சத்திரம் இல்லையா, நட்சத்திரம் 27 நட்சத்திரம் இருக்கு. இதுவும் அதே மாதிரி நான் முதலே சொன்னேன், சந்திரமான வருஷத்துக்கு சந்திரமான மாதத்துக்கு நட்சத்திரத்தையும் பௌர்ணமியையும் இணைத்து தான் பெயர் சுட்டியிருக்காங்கன்னு சொன்னேன். இதேதான் தொடர்ந்து இருக்கு. இந்த நட்சத்திரம் 27 எவ்வளவு குறிப்பிட்ட நாள் இடைவெளிக்கு நடுவுல வருதோ அதை கரெக்டா கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. இப்ப வந்து பஞ்சாங்கம் அப்படின்ற சொல்லு என்னது, கடைசியில ஆண்டு மாதம் பக்ஷம் திதி நாள், அதாவது கிழமை, கிழமையினுடைய பெயர். இந்த அஞ்சும், இந்த அஞ்சு மட்டும் இருந்தா கணக்கு போடலாமா அப்படின்னா போடலாம். அது என்ன ஆகும்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி வரும், வரும் இல்லையா, கண்டிப்பா வரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அரசனுடைய ஆட்சி ஆண்டை எழுதுவது என்பது கண்டிப்பாக வைத்திருந்தாங்க. எல்லா அரசர்களும் கல்வெட்டு ஆரம்பிக்கும் போதே கோ பரகேஸ்வரிவர்மக்கு ஆண்டு 11வது மேஷ ஞாயிற்று இப்படிதான் ஆரம்பிப்பாங்க கல்வெட்டை. அப்போ தன் அவனுடைய ஆட்சி ஆண்டு என்பதை அதுக்குள்ள இந்த ஆட்சி ஆண்டு இந்த ஆண்டுக்குள்ள இந்த கணக்கு எல்லாம் எதுல வருதோ அந்த டேட்டை நம்ம போடணும். அப்போ முதல்ல எப்படி அந்த அரசர்களுடைய ஆண்டை வந்து நிர்ணயம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாக்கணும்ல. இப்போ ராஜராஜனுக்கு ஆட்சி ஆண்டு 24 ஆரம்பிச்சுன்னா இப்ப நமக்கு தெரியும் 985 தான் ராஜராஜனுடைய ஆட்சி ஆண்டுன்னு. முதல்ல கணக்கு போடுறவங்களுக்கு 985 ராஜராஜன் எப்படி தெரியும், அது தெரியாது. அப்ப அது அதுக்குதான் என்ன பண்ணிருங்க, நான் சொன்னேன் இல்லையா கலி ஆண்டு சொன்னேன், அதே மாதிரி இன்னொரு ஆண்டு சக ஆண்டு, சக ஆண்டு 78 கிபி 78 அந்த ஆண்டும் சில நேரங்கள்ல சக ஆண்டும் அந்த ஆட்சி ஆண்டும் சேர்ந்தே சில கல்வெட்டுகள்ல கொடுத்திருக்காங்க. இப்ப முதல் முதல்ல மிக பழைய ஆண்டுகள் சேர்ந்து கொடுக்கப்பட்ட கல்வெட்டுகள்னா பாண்டியர்களுடைய கல்வெட்டுகள்ல தான் முதல்ல இந்த ரெண்டையும் இணைத்து கொடுத்திருக்காங்க. ஆனைமலை கல்வெட்டு, திருப்பரங்குன்றம் கல்வெட்டு, ஐவர்மலை கல்வெட்டு, அம்பாசுந்தரம் கல்வெட்டு, இதுல எல்லாம் வந்து கலி ஆண்டையும் அவனுடைய ஆட்சி ஆண்டையும் சேர்த்து அல்லது சக ஆண்டையும் அவனுடைய ஆட்சி ஆண்டையும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு இந்த இதுல இருந்து அதை கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டாவது ரொம்ப சவாலான சில நேரங்கள்ல இந்த சூரிய கிரகணம் என்ற குறிப்பு ரொம்ப இம்பார்ட்டண்டா பயன்பட்டு இருக்கு. அந்த சூரிய கிரகணத்தை நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஆணி தலைப்பிறையால் வந்த சூரிய கிரகணத்தின் ஆண்டுன்னு. இது வந்து உத்தம சோழனுடைய கல்வெட்டு, இந்த சாரி ஆதித்தனுடைய கல்வெட்டு கிராமம் என்ற ஊர்ல இருக்கு. முதல் முதல்ல ஆதித்தனோட கல்வெட்டை பிக்ஸ் பண்றதுக்கு இந்த ஒரு குறிப்பு தான் ஷீட் ஆங்கரா இருந்தது. சோ அந்த இதுக்கும் அதே மாதிரி பராந்தகனுக்கு இது மாதிரி இல்ல, அதாவது ஒவ்வொரு அரசனுக்கும் நிறைய கல்வெட்டு இருக்கும், 100 கல்வெட்டு 200 கல்வெட்டு 300 கல்வெட்டு ஒவ்வொரு அரசனுக்கும் கிடைக்கும். ஆனா ஏதோ ஒரு கல்வெட்டுல எப்ப இது கிடைக்குதோ, எந்த அரசனுக்கு கிடைக்குதோ, இப்ப வந்து விஜயாலயன் ஆதித்தன் பராந்தகன் சுந்தர சோழன் உத்தம சோழன் வரிசையா இருக்கிறாங்கன்னா அதுலயும் பர்டிகுலரா எடுத்துக்கிட்டோம்னா தொண்டை நாடு பாவிய அப்படின்னு வந்துட்டா ஈஸியா சொல்லிடுவோம். அடுத்தது பராந்தகன் வரைக்கும் கூட ஈஸியா சொல்லிடுவோம், மதுரை கொண்ட கோபரகேசன் இருக்கும் அதனால பராந்தகன் சொல்லுவோம். இந்த பீன்பிட்வீன் பராந்தகன் அண்டு ராஜராஜன் இருக்கு பாருங்க, இதுக்கு நடுவுல இருக்கிற எல்லாரும் ஒருத்தருமே அவங்களோட ப்ராப்பர் நேம் சொல்லவே இல்லை, எல்லாரும் ராஜகேசரி பரகேசரி ராஜகேசரி பரகேசரி மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த கல்வெட்டெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? யாரு என்ன யாரோட கல்வெட்டு? ஏன்னா ஒரு மிக குறைந்த இடைவெளி, பாலியோகிராபி வச்சு கண்டுபிடிக்க முடியாது. உள்ள உள்ள செய்திகளை வச்சு அதையும் உள்ள வச்சு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி நேரங்கள்ல தான் இந்த வானிலை குறிப்புகள் மிக 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 தேவையானதா இருக்கு. அதுலயும் சூரிய கிரகணங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருந்தா, அந்த சூரிய கிரகணம் அதுலயும் நம்மவர்கள் மிக தெளிவா எந்த சந்தேகமும் வராத மாதிரி சின்ன டிஃபரன்ஸ கூட அதுல உள்ளிட்டு அந்த சொற்களை போட்டதுனால மிக தெளிவா நம்மளால செய்ய முடியும். அதுவும் ரொம்ப காலம் வரைக்கும் செய்யல. இதே மாதிரி இதுக்கு அடுத்தாப்புல கல்வெட்டுகள்னு பார்த்தோம்னாக்க, சோழர்களுக்கு அடுத்தாப்புல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாம கிடைச்சது. ஆனா பாண்டியர்கள் திருப்பி பிற்கால பாண்டியர்கள் 13 ஆண்டுக்கு பிறகு உள்ள பாண்டியர்கள் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் திருப்பி 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 அரியேஸ்வரி இவங்க ரெண்டு பேரோட ஜடையவர்மனும் சடாவர்மன் அல்லது இவன் ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி போட்டதுலயே அவன் அதுலயும் கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கும் இதே போல இந்த உள்ள இருக்கிற அஸ்ட்ரானாமிக்கல் டீடைல்ஸ வச்சுதான் எல்லா அரசர்களையும் கண்டுபிடித்தாங்க. அதே மாதிரி வேற முக்கியமானதுன்னு பார்த்தோம்னாக்கா சோழர்களுக்கு உங்களுக்கு குறிப்பா சொன்னா சோழர்களுக்கு முன்னாடி அதாவது பாண்டியர் சொன்னேன் ஏழி பாண்டியர் இந்த ஆனைமலை கல்வெட்டு அதுதான் இருக்கிறதுல ஏழியஸ்ட். அதுக்கு முன்னாடி உள்ளதுல எல்லாம் இந்த மாதிரிலாம் இல்ல. இதுல ஒரே ஒரு எக்ஸாம்ஷன் 4ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு புலாங்குறிச்சி என்ற இடத்துல கிடைச்சிருக்கிற ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டு தான் இந்தியாவிலேயே முதன் முதல்ல சூரிய மாதத்தையும் சந்திர மாதத்தையும் இணைத்து சொன்ன முதல் கல்வெட்டு இந்தியாவிலேயே. அதாவது நான் சொன்ன முதல்ல வந்து எல்லாம் விக்ரமாண்டு அல்லது ஆண்டு மட்டும்தான் சொன்னாங்க, மற்றபடி மாசம் திதி நட்சத்திரம் இதெல்லாம் அவங்க சொல்லல. ஆனா புலாங்குறிச்சி கல்வெட்டுலதான் முதல் முதல்ல இந்த ரெண்டும் இணைக்கிற மாதிரி இருக்கு. அந்த கல்வெட்டு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கோச்சேந்தங்கூற்றிற்கு யாண்டு 192 நாள் 36 தை பக்கம் தை பிறை நாள் அப்படின்னு வருது. அந்த கல்வெட்டுல இந்த வரி வருது. இப்ப இந்த வரியில கோச்சேந்தங்கூற்றிற்கு யாண்டு 192 வருது. இதை வந்து முதல்ல படிச்ச உடனே எங்க டிபார்ட்மெண்ட்ல இந்த கல்வெட்டை பார்த்தோம். முதல் முதல்ல எங்க துறையில இருந்து தெரிவிச்சது வந்து 192+78 போட்டு சக ஆண்டு இந்தியாவில முதல் சக ஆண்டு கல்வெட்டு இதுலாம் முதல்ல பப்ளிஷ் பண்ணினோம். ஆனாலும் அதுக்கு பிறகு இந்த அஸ்ட்ரானாமிக்கல் டீடைல்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்போ அது தவறு என்பது அப்புறமா தெரிஞ்சது. சோ அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டோம். இருந்தாலும் அத அந்த இருக்கிற குறிப்புகளை வச்சுக்கிட்டு எந்த ஆண்டுன்றது சொல்ல முடியல. இருந்தாலும் எழுத்தினுடைய அமைதி அது உள்ள உள்ள செய்திகள் கோயில் கட்டினது கோயில்னு சொல்லாம தேவகுலம் சொல்றது இது மாதிரி பல பல்வேறு சமுதாய சமய குறிப்புகளை வைத்துக்கொண்டு இது வந்து இவ்வளவு முன்னாடி இருக்க முடியாது, அதே மாதிரி இதுக்கு பின்னாடியும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நடுவுல ஒரு டேட் வச்சுட்டு பண்ணோம். அப்படி பண்ணும்போது இதுல ரொம்ப முக்கியமான சொன்ன 192 நாள் 36 வந்து சொன்னேன். சோ 36 என்று நாள் வரும்போது ஒரு மாதத்திலேயே 31 மேக்சிமம் 31 இல்ல 32 கூட வரலாம். நான் சொன்ன அது சந்திரமானப்படி பார்த்தோம்னா 32 கூட வரலாம், அதுக்கு மேல வர முடியாது. 36 நாள் வந்ததுனால ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஆண்டினுடைய ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த ஆண்டு தொடங்கி இருக்குன்னு தெரியுது இல்லையா. 36 சொல்லும் போது அந்த மாசத்திற்கு முன்னாடி, அப்ப அதுல குடுத்திருக்கிற மாசம் என்ன? தை இல்லையா. நாள் 36 பக்கம் தை பிறை நாள். பக்கம் என்பது பக்ஷம், தை பிறை நாள், பிறை நாள் என்பது பிரதமை முதல் நாள், பக்ஷம் என்று பக்ஷத்துல முதல் பிரதமையில வருது. 36வது நாள் வருது அப்படிங்கும் போது கண்டிப்பா இந்த 36 நாள் பின்னோடிக்கு கொண்டு போனோம்னா, தை மாசத்துல இருந்து முன்னாடி கொண்டு போனீங்கன்னா அதுதான் இந்த இந்த ஆண்டினுடைய தொடக்கமா இருக்கணும். அது எந்த ஆண்டுன்றது அப்புறம் பார்ப்போம். சோ ஒரு ஆண்டினுடைய தொடக்கம் எப்படி இருக்கணும்? இந்த தை மாசம் அந்த முதல் பிரதமைக்கு முன்னாடி 36 நாள் பின்னாடி போனா அது ஏதோ அதுதான் அந்த டேட் தான் இந்த இந்த ஆண்டு தொடக்க நாள். அந்த தொடக்க நாள் எதுன்றத பிக்ஸ் பண்ணா 192 யாருன்னு சொல்லலாம். அப்ப இப்படி பார்க்கும்போது வேற எந்த ஆண்டுக்குமோ அல்லது கார்டியோகிராபி உள்ள உள்ள செய்திகள் எதுவும் ஒத்து வராதனால என்ன ஓரளவுக்கு இப்போதைக்கு என்ன நினைக்கிறோம்னா, கோச்சேந்தன் கூற்றன் என்ற அரசன் தன்னுடைய அவனுடைய பெயர்லயோ அல்ல, அது கூட 192 அவனாக இருக்காது, அவனுடைய முன்னோர்கள் அந்த குல முதல்வர்கள் அவங்க முதல் முதல்ல ஆட்சிக்கு வந்த ஆண்டா இருக்கலாம். அந்த ஆண்டை அவன் வந்து எப்படி விக்ரமனும் விக்ரம ஆண்டு சக ஆண்டெல்லாம் எப்படி தொடங்கினாங்களோ அதே போல இவங்களும் ஒரு ஆண்டை ஒரு வருஷத்தை தொடங்கியிருக்காங்க, ராஜ்ய வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இருக்கணும் என்பது ஒரு குறிப்பு. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இந்தியாவில் முதல் முதல் 4ஆம் நூற்றாண்டுல சூரிய ஆண்டையும் சந்திர மாதத்தையும் இணைத்து கூறுகின்ற கல்வெட்டும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு அப்படின்றது இன்னொரு முக்கியமான விஷயம். அப்புறம் செய்தி. இராஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து முக்கியமான ஆண்டு கணக்கெல்லாம் சொல்லிட்டேன். அதாவது கலியுகம், பக, விக்ரம, கொல்லம். கொல்லம் ஆண்டு உங்களுக்கு தெரியும், கொல்லம் தோன்றிய ஆண்டுன்னு ஒன்னு, அல்லது கொல்லம் அழிந்த ஆண்டுன்னு ஒன்னு, ரெண்டு சொல்றாங்க. இது வந்து கிபி 824-25. ஏன்னா இந்த ரெண்டு சொல்லுவேன், ஏன்னா இந்த சந்திரமான சூரியமான மாசத்தால இது மாதிரி இங்கிலீஷ் டேட் சொல்லும் போது ரெண்டு மாசம் சொல்லும், ரெண்டு இயர் சொல்லுவோம், 24. இப்ப தமிழ் வருஷம் சொல்லும் போது நம்ம இப்படித்தானே சொல்ல வேண்டியது இருக்கு. இங்கிலீஷ் இயர் சொன்னா நீங்க ஜனவரியில ஆரம்பிச்சது தை மாசத்திலயோ அல்லது சித்திர மாசத்திலயோ தமிழ் மாசம் பிறக்கும்போது ரெண்டு வருஷத்தை சொல்றோம்ல, அதே மாதிரியாக ரெண்டு வருஷம் சொல்ல வேண்டியது வரும். சோ கொல்லம் ஆண்டு 824-25 இந்த பீரியட்ல இருந்தது. அந்த அது வந்து ஆவணி மாதத்துல தொடங்குது. அந்த அந்த ஆண்டு கொல்லம் ஆண்டு என்பது ஆவணி மாதத்துல தொடங்குது. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான இன்னொரு வகையான ஒரு குறிப்பு, ஆண்டு குறிப்பிடும் போது இந்த சூரியனை மையமாக வைத்து, இப்ப நான் சொன்னேன் ஆண்டு கணக்கு சூரியத்தை மையமாக, இது இல்லாம வியாழ கிரகத்தை மையமாக வைத்துக் கொண்டு ஒரு ஆண்டு குறிக்கிற ஒரு முறை இருந்திருக்கு. அது வந்து வியாழ வட்டம் அப்படின்னு சொல்றாங்க, பிரகஸ்பதிய இரா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா குரு, அதனால குரு பிரகஸ்பதி, பிரகஸ்பதிய அதனால சுரோ குரு அப்படின்னு கலவெட்டாரு. இந்த வியாழ வட்டம் என்ற குறிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப எங்கேயுமே இல்லாத, தமிழ்நாட்டில் மட்டும் கிடைக்கிற ஒன்று. தமிழ்நாட்டிலையும் பெரும்பாலும் சவுத் கடைசி திருநெல்வேலி மாவட்டம் அல்லது கொல்லம் மலையாளம் மலையாள பகுதியில் இந்த இந்த வியாழப்பட்ட கணக்கு சொல்றாங்க. இந்த வியாழன் வந்து ஒரு ஒரு புல் அண்டத்தை முழுசா ஒரு புல் பிரபஞ்சத்தை சுற்றி வர்றதுக்கு 344 வருஷம் ஆகும். ஆனா ஒரு ஒரு கிரகத்தை, ஒரு இந்த கோள் இருக்கு இல்லையா, ஒரு ராசி, ஒவ்வொரு ராசியையும் கடக்கிறதுக்கு, ஒவ்வொரு ராசியையும் கடக்கிறதுக்கு 12 வருஷம் ஆகும். ஆக இந்த ஒவ்வொரு ராசியையும் கடக்கும் போது 12 வருஷம் ஆகும். அப்போ இந்த நம்ம கணக்கு போட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒவ்வொரு 10 டிகிரியிலையும் எந்த டேட்ல அது வந்திருக்கும் வந்திருக்கும்னு ஒரு கணக்கு நமக்கு போட்டு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இந்த வியாழ வட்டம் என்பது ஒரு தடவை வந்துச்சுன்னா ஒரு ராசியில, இந்த ராசியில இருந்தது அப்படின்னு சொன்னா அது எந்த நாளா இருக்கும் அப்படின்னு கணக்கு போடுறதுக்கு வசதியாக சொல்லியிருக்காங்க. இந்த முறை கொல்லத்திலையும் தென் தமிழ்நாட்டிலையும் இருக்கு. அப்ப அதை சொல்லும் போது என்ன, வியாழன் கும்பத்தில் நிற்க, மகரத்தில் வியாழன் நிற்க அப்படின்ற சொல்லால சொல்லுவாங்க. அப்ப என்ன சங்கர அந்த மாதப்படி இந்த ராசி மாதம் இல்ல ராசி சங்க அந்த வியாழன் மேஷ இதுல இருக்கும்போது ராசியில் நிற்கும் போது அப்படின்னு சொல்ற முறை இருக்கு. இந்த வியாழ வட்ட கணக்கு ரொம்ப முக்கியமானது. இது தெரியாட்டி கல்வெட்டு நிறைய இருக்கு கொல்லம் அந்த மலையாள பகுதிகள் நிறைய இடத்துல இது மாதிரி இது வியாழன் இதில் நிற்க அதில் நிற்க அது இது மாதிரி ஒரு கணக்கு இருக்குன்னு தெரியலன்னா நம்ம ஒண்ணுமே அது என்னன்னு புரிஞ்சுக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கு. ஆனா அதுவும் நம்ம பயன்பாட்டுல இருந்திருக்கு, அவங்க ரொம்ப பயன்படுத்திருக்காங்க. அது பாருங்க, சூரியனை மட்டும் சுத்தி வர்றதுக்கு 11.8616 வருஷம் ஆகுமா ஒரு தடவை. சோ 12 வருஷம் நான் ஒரு உங்களுக்கு அப்ராக்சிமேட் சொன்னேன், அதை கரெக்டா கணக்கு போடும்போது 11 வருஷம் 11.8618 வருஷம் ஒரு இதை சுத்தி வர்றதுக்கு, ஹோல் அண்டத்தை அதாவது ஜியோசென்ட்ரிக் ஃபுல்லா சுத்தி வர்றதுக்கு 344 வருஷம் ஆகும் அப்படின்னு கணக்கு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு. அப்புறம் வந்து மோஸ்ட்லி அப்புறம் வந்து கல்வெட்டுகள்ல இது மாதிரி அரசனுடைய ஆட்சி எப்ப வந்தது, எத்தனாவது ஆண்டுல இந்த நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னு சொல்றதுக்கான ஒரு ஒரு முறை ஒரு தேவை கல்வெட்டுல வருது. இன்னும் பல தேவைகள் இருக்கு. ஃபெஸ்டிவல் அங்கங்க திருவிழாக்கு கொண்டாடுறது அதெல்லாம். அப்ப நான் முதலே சொன்னேன், ஒண்ணு சொன்ன அர்த்தம் சொல்ல, மகிழ்ச்சியான விழாக்கள் கொண்டாடும் போது நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு, அதே இது துக்கமான செய்திகள் உபகர்மங்கள் அந்த மாதிரி யாராவது இறந்தது அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது திதியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு, இப்ப ஸ்ரீராம நவமி, கிருஷ்ணாஷ்டமி அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரி சில இது வந்து அவர்களுடைய இறப்பையோ அல்லது முடிவையோ ஏதோ ஒரு மையமாக வைத்துக் கொண்டு, இப்ப அரசர்கள் வந்து அப்பா இறந்தப்போ அல்லது தாத்தா இறந்தப்போ பள்ளிப்படை கோயில் கட்டுவாங்க அல்லது வேற ஏதாவது ஒன்னு செய்வாங்க, அதுக்கு ஒரு விழா செய்யறாங்க. அதெல்லாம் செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திதியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு செய்வாங்க. அப்ப இதை குறிக்கிறதுக்கும் இந்த பஞ்சாங்க குறிப்புகள் சொல்றாங்க. அதனால ஃபெஸ்டிவல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அப்புறம் சூரிய கிரகணத்தின் போது டொனேஷன் கொடுத்தா ரொம்ப புண்ணியம் அப்படின்றவரு, சூரிய கிரகண புண்ணிய காலத்தின் ஆண்டு அப்படின்னு அந்த சொல் சொல்லும் போதே சொல்லுவாங்க. அந்த அந்த குறிப்பிட்ட கன்ஜெக்சர் அந்த மாதிரி வர்ற இடத்த வந்து ஒரு புண்ணியமான காலம், அந்த நேரத்துல நம்ம கொடுத்தா நல்லது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அதை ஃபாலோ பண்ணிருக்காங்க, அதனால இவங்க அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல நம்ம இப்ப இருக்கிற மாதிரி ஒரு ரொம்ப பழைய காலத்திலேயே கிரகணத்தின் போது கோயிலை மூடி வைக்கிறதுன்ற அந்த இதுவும் இருந்திருக்கு, இருந்திருக்குன்றதுக்கு ஒரு சான்று நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா சோமூர்னு ஒரு ஊரு கோயம்புத்தூர் சைட்ல, திருச்சி திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல, அங்க வந்து ராஜராஜனுடைய வைஃப் வந்து கிரகணத்தன்னைக்கு கோயிலுக்கு வந்துட்டாங்க. அப்ப தெரியாமலோ தெரிஞ்சோ எப்படியோ தெரியல, அந்த அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் இல்ல அதுல. ஆனா கோயிலுக்குள்ள போக மாட்டேன்ட்டாங்க பட்டர்கள். அப்போ அதுக்கு கடைசியில என்ன ஆச்சுன்னா, அந்த பட்டர்கள் போவிடாது தப்புன்னு சொல்லி பட்டர்களுக்கு சில தண்டம் தண்டம் கொடுக்கணும்னு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அந்த தண்டத்தை வசூலித்தாங்கன்றது, அது எந்த கஞ்சதுன்னா தண்டம் வசூலிப்பதற்காக வசூலிக்கிறதுக்கு யார் யார் அனுப்புனா அப்படின்னு ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டு அந்த கல்வெட்டுல அந்த ஒரு வரி மட்டும், நம்பிராட்டியாரை வாராவிட்ட குற்றத்திற்காக, சூரிய கிரகணத்தின் ஆண்டு நம்பிராட்டியாரை வாராவிட்ட குற்றத்திற்கு தண்டம் கொண்ட பொன் அப்படின்னு வருது. அப்போ அந்த குறிப்பிட்ட காலத்துல கோயில மூடி வைக்கிறதோ அல்லது எல்லாரையும் வழிபாட்டுக்கு உள்ள அனுப்பாம இருக்கிறதோன்ற அந்த முறை இருந்திருக்கு அப்படின்றதுக்கு அது ஒரு நல்ல சான்று இருக்கு. நீங்க நான் சொன்ன அப்புறம் ஒரு அரசனுக்கு வந்து இந்த இந்த ஊர்ல உடுமலைப்பேட்டை தாலுக்குல சங்கிராமநல்லூர் அந்த ஊர்ல ஒரு கொன்னை கொண்டாண்ட கல்வெட்டு, கொங்கு சோழனுடைய கல்வெட்டு. அவன் கல்வெட்டுல என்னன்னா, நான் பிறந்த நாள்ல சூரிய கிரகணம் வந்ததுனால நீ வந்து சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணணும் என்று பட்டர்கள் சொன்னமையால் இந்த பிரதிஷ்டை செய்தேன், இந்த சிவலிங்க பிரதிஷ்டை செய்தேன். தன்னுடைய பிறந்த நாள்ல சூரிய கிரகணம் வந்தால் அது கெடுதி, நமக்கு கெடுதி வந்துருமோ அப்படின்னு பயப்படுற அந்த பயந்து, அல்லது அது அந்த ஒரு ஆஸ்பிஷியஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பரிகாரம்ன்ற மாதிரி செஞ்ச அந்த மாதிரி ஒரு குறிப்பு வருது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் சென்சேஷனலா இருக்கிற விஷயங்கள். அப்புறம் வந்து முக்கியமான செய்திகள் வந்து இவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு கல்வெட்டுகள்லாம் அதான் நான் சொன்ன கல்வெட்டுகள்ல முக்கியமான செய்திகள்னு பார்த்தா இந்த மாதிரி அடிப்படையில உள்ளதுதான் எல்லாமே. இது இல்லாம நான் சொன்ன சில, நான் இலக்கியத்துக்கிட்ட போகவே இல்லை. இலக்கியத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், பரிபாடல்லையும் இதுலையும் பரிபாடல் சில சிலப்பதிகாரம் கட்டுரை காதையிலையும் ஒரு அஸ்ட்ரோனாமிக்கல் டீடைல்ஸ் இருக்கு, அதை கணக்கு போட்டிருக்காங்க. இருந்தாலும் அதை வந்து சரின்னு நம்ம ஏத்துக்க முடியாது. ஏன்னா நான் இப்ப ஏன் சொன்னேன்னா, இந்த அஞ்சும் சரியா இருந்து ஆண்டும் இருந்தாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். இதுல ஆண்டுன்ற அந்த பாட்டு கிடையவே கிடையாது. மீதி உள்ள கிரகங்களுடைய நிலைகளை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, திதி சொல்லியிருக்காங்க, நாள் வார நாள் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஆண்டு என்பது இல்லாத வரைக்கும் நம்ம வந்து எவ்ரி 30 இயர்ஸோ அல்லது 100 இயர்ஸோ 120 இயர்ஸ்க்கு நடுவுல இந்த மாதிரி வானிலை குறிப்புகள் மீண்டும் மீண்டும் வரும். அப்ப நம்ம எது நமக்கு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறோமோ அந்த டேட்டை நம்ம சொல்லிக்குவோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் செஞ்சுரியா இருக்கணும் நம்ம சந்தோஷப்படாதான் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி சொல்லிக்கலாம், 10th செஞ்சுரியா இருக்குன்னு நினைச்சாலும் 10th செஞ்சுரி சொல்லிக்கலாம். இருந்தாலும் சுவாமி கண்ணு பிள்ளை பரிபாடலுக்கும் சிலப்பதிகாரத்துக்கும் ஒரு டேட் சொல்லி இருக்காரு. பரிபாடல் வந்து 600 யாராவது கேட்டக்கூடாது சொல்லணுன்றதுக்காக கொண்டு வந்தேன். பரிபாடல் 600 சிலப்பதிகாரம் 700 to 800 பரிபாடல் 600 to 700 இந்த பீரியட பிக்ஸ் பண்ணிருக்காரு. அது எந்த அளவு நம்ம திருப்பி செக் பண்றதுக்கோ அல்லது சரியா பாக்குறதுக்கோ இது சரிதான் நிச்சயமா சொல்றதுக்கான வாய்ப்பு மிக குறைவா இருக்கு. அப்புறம் வந்து நான் சொன்னேன் இந்த அழகான சில சொற்கள் சொன்னேன், ஆணி தனிய தலைப்புறையால் வந்த தீண், ஆணி தலைப்புறையால் தீண்டுன சூரிய கிரகணத்தின் ஆண்டு. இது வந்து தக்கோலம் கல்வெட்டு, ஆதித்தனோட கல்வெட்டு. அது மாதிரி பராந்தகனுடைய கல்வெட்டுலையும் சூரிய கிரகணம் இருக்கு. அப்புறம் இன்னொரு கல்வெட்டு பாருங்க, அழகான சொற்கள் அதை எழுதும் போது ஏற்படுது. கும்பகோணத்துல இருக்கு இந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டுல கோபரகேசரிவர்மருக்கு ஆண்டு 5வது, இவ்வாண்டு ஆணி திங்கள் மதிநாட்பக்கம் பஞ்சமி நாள் மூலத்து கிழமை வெள்ளி பொழுது அப்படின்னு இந்த வரி. இத திருப்பி எப்பவுமே இந்த இந்த டேட்டிங் இந்த எழுத்து இந்த நாளுக்கு சொல்லிட்டு இந்த நாளில் இதை செஞ்சோம் அப்படின்றத இந்த ஆண்டு திருப்பி ஒரு தடவை வரும். அதனால அந்த சொல்லும் அழகான சொல், இது பக்கம் இது ஆண்டு, இது திங்கள், இது பக்கம், இது பொழுது, இது பருவமாக என்று அந்த கல்வெட்டு வருது. ரொம்ப அழகான குறிப்புகள். அதே மாதிரி நான் கிராமம் கல்வெட்டு சொன்னேன், கலியுக வருடம் 4044 அப்படின்னு கலி வருஷம் வருது. அது 4 மதுரை கொண்ட கோப்பரகேசரிவர்மருக்கு ஆண்டு 36 கலியுகம் பிறந்த நாள் 14,077,037 மகர ஞாயிற்று சனிக்கிழமை பெற்ற ரேவதி நாள். சொன்ன இல்லையா, டே இந்த நாட்கள் கணக்கு, நாள் கலியுகம் என்னைக்கு பிறந்தோ அது நாள் வருதுன்னு அது இந்த கல்வெட்டு. மிக பழைய பாண்டியர் கல்வெட்டுல வந்து ஆனைமலை கல்வெட்டு சொன்னேன், கலி ஆண்டு 3871 கார்த்திகை மாதம் ரேவதி நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதுல எல்லாம் ஃபுல்லா இருக்கு, கரெக்டா டேட் சொல்லலாம், 4/11/770 டேட் தான் ஃபர்ஸ்ட். ஃபுல்லா டேட்டோட மந்தோட இயரோட சொல்லக்கூடிய சூரிய கிரகணம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இதுதான் எங்கேயுமே, இதுக்கு முன்னாடி உள்ளது வேற எங்கேயும் இல்லை, இதுதான். அதே மாதிரி திருப்பரங்குன்றம் கல்வெட்டுலையும் கலி ஆண்டு 3874 ஆண்டு தை மாதம், இதுவும் கிபி 774 என்பது கரெக்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நாள். அதே மாதிரி இரண்டாம் பரகுணனுடைய கல்வெட்டுகள்ல வந்து ஒரு 5 கல்வெட்டுகள்ல எல்லா குறிப்பும் இருக்கு, சக ஆண்டும் இருக்கு. சக ஆண்டை குறிக்கிற முதல் கல்வெட்டு அதுதான், ஐயம்பாளையம்ன்ற ஊர்ல இருக்கிற கல்வெட்டு தான் சக ஆண்டை சொல்றது. சகம் 792 அதாவது 870 இடையில தான் முதல் முதல்ல ஐயம்பாளையம், திருவள்ளரை, உறையூர், ஜவந்திநாதபுரம், லால்குடி இந்த ஊர்கள் எல்லாம் இந்த இரண்டாம் வரகுணனுடைய கல்வெட்டு. ஏன்னா அது அந்த கல்வெட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் உண்டு. இரண்டாம் வரகுணன் வந்து பாண்டி நாட்டுல இருந்து சோழ நாட்டுக்கு ஒரு ட்ரிப் போறான், எல்லா கோயில்களுக்கும் போறான். போயிட்டு தன்னுடைய அதிகாரிகிட்ட பணம் கொடுத்து அந்த கோயில்களுக்கு சில சிறப்புகள் செய்ய சொல்றான். அது என்ன அதுன்னா, அந்த டேட் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 1 வந்து 14/11/775 அதாவது 11வது மாசம் நவம்பர் மாசம் 14ஆம் தேதி, அடுத்தது டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி, அடுத்தது டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி, அடுத்தது டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி. சோ ஒரு ட்ரிப் இப்படி அவன் அப்படி போயிட்டு இப்படி வரும்போது அந்த 5 நாளைக்குள்ள 6 நாளைக்குள்ள இத்தனை கோயில்களுக்கும் போய் அந்த கோயில்கள் எல்லாம் கொடுத்துருக்கான். அது போகும்போது தன்னுடைய நாட்டில இருந்து அங்க போய் செஞ்சதுனால பக்கா டேட் என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் கரெக்டா சொல்லி நாளே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியாக கல்வெட்டுகளை வந்து சொல்ற முறை இது மாதிரி ஆண்டு, மாதம், பட்சம், திதி, நாள், வாரம் எல்லாத்தையும் சொல்லுகின்ற முறை கிபி 14ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு வாக்கிலேயே நம்மகிட்ட இருந்து விடைபெற்றுக் கொண்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, விஜயநகர அரசர்கள் வரும்போது இந்த கணக்கு இந்த மாதிரியாக சொல்கின்றதை விட்டுட்டு வெறும் சக ஆண்டு, சகாப்தம் 1130, சகாப்தம் 1120 அப்படின்னு சக ஆண்டை போட்டுட்டு இப்ப இருக்கிற சில கல்வெட்டுகள்ல எல்லாத்துலயும் இல்ல, வெறும் சக ஆண்டு தான் பெரும்பாலும் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. அதுக்கப்புறம் ஏன்னா விஜயநகர் அங்க அரசன் அங்க இருக்கான், மகாமண்டலேஸ்வரர்கள் தான் இங்க எல்லாம் வந்து கல்வெட்டுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசன் பேரோ அரசன் ஆட்சி ஆண்டோ இதெல்லாம் சொல்லமாட்டாங்க. ஏன்னா ஒரே நேரத்துல 4 வம்சம் அங்க இங்க இங்க யாரு சொன்னாலும் பிரச்சனை நினைச்சிருப்பாங்களோ என்ன தெரியல. சக ஆண்டை மட்டும்தான் போடுவாங்க, கலி சாரி சகாப்தம் மட்டும்தான் போடுவாங்க. ஆனா புதுசா 15ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த சிக்கி சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா, இப்ப நம்ம சொல்றோம்ல பிரபவ விபவ, அந்த 60 ஆண்டு கணக்கு இந்த ஆண்டை போடுற வழக்கம் வந்திருக்கு அதுக்கு பிறகு. ஏன்னா இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இல்ல, அங்கிருந்து வந்தது. ராஜாதிராஜனுடைய முதல்ல ஒரே ஒரு கல்வெட்டு, ராஜாதிராஜன் வெங்கி நாட்டுக்கு போன போது அங்க உள்ள ஒரு கல்வெட்டுல ஒரு ஆண்டு பெயர் வருது, ஹேமலம்ப வருஷம்னு வருஷம் பெயர். அதுதான் முதல் தமிழ்நாட்டு அரசர்களுடைய தமிழ் கல்வெட்டுன்னு பாத்தீங்கன்னா ஆண்டு பெயரை குறிக்கின்ற ஒரே கல்வெட்டு அதுதான், ராஜாதிராஜனுடைய அங்க உள்ள கல்வெட்டு, இங்க உள்ள கல்வெட்டு இல்ல. அதுக்கப்புறமா விஜயநகர் பீரியட்னா இந்த விவ போடுற அந்த 60 ஆண்டு முறை, சுழற்சி முறை இத வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லாத ஒரு முறை. இது வந்து நீங்க எவ்ரி 6 இயர் இது மாறி மாறி வரும், உங்களால எந்த டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அது மாதிரி நம்மளுடைய எபிகிராஃபிலையும் அந்த ஒரு குறை, அது அதனுடைய அந்த ஸ்டாண்டர்ட், அதனுடைய இது வந்து குறைஞ்சு போச்சு. போக போக நம்ம வந்து இப்போ ஆண்டுனா என்ன, மாதம்னா என்ன, திதினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் எதுவுமே தெரியாம 360 ஆண்டுக்கு ஒரு தடவை வரும்னா எல்லாத்தையும் 360 ஆண்டுக்கு ஒரு தடவை வராது. இந்த மாதிரியான 5 இதுவும் வந்து ஒண்ணு வரும்போதுதான் அதுதான் அந்த கன்சென்சஸ். அவங்க அறிவியலாளர்கள் வந்து இது மாதிரி ஒரு காம்பினேஷன்ல 360 வருஷம் கழிச்சு தான் வரும்னு சொன்னாங்க. அது என்ன காம்பினேஷன், அது எதுக்கு இருக்கு, ஏன்னு சொன்னாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே நம்ம புரிஞ்சுக்க கூடிய நிலையில் நம்மளும் இல்ல, ஒருத்தர் இல்ல. அதனால என்ன ஆச்சு, இதுக்கு முன்னாடி இருந்தது பழனி கோயில்ல இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய அறிவு இப்ப இந்த வகையில குறைஞ்சு போச்சு. இருந்தாலும் கல்வெட்டுகளை நம்ம நல்லா படிச்சோம்னா, இதை பற்றிய அறிவுகளை அறிவை வந்து நம்ம கொஞ்சம் செய்து கொண்டிருந்தோம்னா இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நல்ல ஒரு ஆராய்ச்சியாகவும் அமையும். இதை வந்து இந்தியாவில் வந்து கீழ்கான் வந்து 1907 ராபர்ட் ஜாக்கோபி வந்து 1910 ராபர்ட் சீவல் 1913 சுவாமி கண்ணுப்பிள்ளை 1915 செஞ்சு புக் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம மற்ற ஆசிரியர்கள் நம்ம நம்ம ஊர்லேருந்து பண்ணவங்கன்னு சுவாமி கண்ணுப்பிள்ளை ஒருத்தர் தான். அதுக்கப்புறமா மிஸ்டர் சேதுராமன் என்பவர் மீண்டும் 1975 இந்த துறைக்குள்ள, இந்த துறை மீன்ஸ் இந்த இந்த சப்ஜெக்டுக்குள்ள முதல் முதல்ல நுழைந்து இதுல இந்த அஸ்ட்ரோனாமிக்கல் டீடைல்ஸ் கணக்கு போடுறதுல ஒரு தனி ஆர்வம் காட்டி 1989 கடைசியாக பாண்டியர் வரலாறு என்ற நூலை எழுதினார். அதாவது 17 வருஷம் இந்த துறையில் முழுக்க முழுக்க இந்த வானியல் குறிப்புகளை வைத்து கணக்கு போடுவதையே தன்னுடைய தொழிலாக எடுத்துக்கொண்டு செய்தவர். 4 நூல்கள் வெளியிட்டிருக்கிறாரு. ஏர்லி சோழாசுன்னு ஒண்ணு, இம்பீரியல் சோழாசுன்னு ஒண்ணு, இம்பீரியல் பாண்டியாசுன்னு ஒண்ணு, ஏர்லி சோழாசுன்னு சோழாசுன்னு ஒண்ணு, அப்புறம் இம்பீரியல் பாண்டியாசுன்னு ஒண்ணு, மிடிவல் பாண்டியாசுன்னு ஒண்ணு. இது 4 ஆங்கிலத்திலையும் பாண்டியர் வரலாறு என்பது தொடக்கத்தில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்லையும் இந்த நூல் எழுதியிருக்காரு. அதுல முழுக்க அஸ்ட்ரோனாமிக்கல் டீடைல்ஸ் அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர் செய்தார். அவருடைய வாழ்நாளை, அவர் பிசினஸ் மேன் தான் இருந்தாலும் இதுக்காகவே செலவழித்து எங்களை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா ஒரு ஓரிருவர் அவர் மூலமா தான் இதை மிக எளிதாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். இப்ப அதையும் சொல்லணும், சாமி கண்ணுப்பிள்ளை புக் இருக்குன்னா கூட இந்த செய்தியை எளிமையாக அந்தந்த நேரத்தில் ஆய்வு செய்யும் போதே எங்களோடு கலந்து கலந்து பேசினா, அந்த நேரத்தில் நாங்கள்லாம் கல்வெட்டு ஆய்வாளர்களாக இருந்த ஓரிருவர் அதில் விருப்பம் காட்டியதனால், நிறைய பேர் இருந்தாங்க ஆனா ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் இதுல ஆர்வம் காட்டியதுனால எங்களையும் சேர்த்துக்கிட்டே அவர் அந்த ஆராய்ச்சியை செய்ததுனால இந்த அளவாவது எங்களுக்கு அதை தெளிவு பெற முடிந்தது. அதை செய்தோம். இது என்னாச்சுன்னா, ஏன் இவ்வளவு நீண்ட இடைவெளி, இப்ப வந்து 1915 75 சுமார் 60 இவங்க சொல்றபடி ஒரு சர்க்கிள் இயர், யாருமே இதை திரும்பியே பார்க்கல. கல்வெட்டு ஆய்வாளர்கள் ஆகிய நாங்களே எங்க இனம் யாருமே பார்க்கல. அதுக்கு ஒருவேளை ஒரு காரணமாக இருக்கலாமோ என்று நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர் என்று நம்ம எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீலகண்ட சாஸ்திரியார், அவர் முதல் முதல்ல 1929 பாண்டியன் கிங்டம் என்ற நூல் எழுதுகிறார். 1929 எழுதுறார். அதுல அவர் எழுதுறாரு, இக்னரன்ஸ் அட்லீஸ்ட் ஆஃப் அஸ்ட்ரானமி இஸ் அ பிளிஸ் அப்படின்ற வேர்டு எழுதியிருக்காரு. பேஜ் 123 இருக்கு, பாண்டியன் கிங்டம் என்ற நூல்ல 1929 சாஸ்திரி எழுதியிருக்காரு இந்த வரி. ஏன்னா சாஸ்திரி வரி ஒரு ஜெயண்ட் ஹிஸ்டரியில. அவரே பயந்துதான், அல்லது இது தெரிந்து கொள்வதற்கு கஷ்டப்பட்டோ, அல்லது என்ன காரணத்தினால இந்த வரி எழுதினாலும் தெரியாது, இந்த வரியை எழுதியிருக்காரு. இதனால அவரே பயந்துட போனமே, வேற யார் அது பக்கத்துல போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருமே போயிருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவு ஒரு ஏதோ ஒரு காரணம், கஷ்டமானதோ, கஷ்டம் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. மிக எளிமையாக கற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி சப்ஜெக்ட் தான் இது. அதனால இருக்கலாம். இருந்தாலும் இதுக்கு மேல நான் 7th century உள்ள ஒரு சிரியன் அஸ்ட்ரானமர் ஒருத்தர் இந்தியன் அஸ்ட்ரானமிய பத்தி, அந்த நாலேஜ் ஆஃப் இந்தியன் அஸ்ட்ரானமிய பத்தி எழுதின, அதாவது AD 662 எழுதியிருக்காரு அவரு, சிரியன் அஸ்ட்ரானமர். அவர் எழுதின சில ஒரு ரெண்டு சென்டென்ஸ படிச்சு இந்த லெக்சர் முடிச்சிடறேன். The Wonder That Was இந்தியான்ற புக் AL பாஷம் எழுதியிருக்காரு. அவரு இந்த கொட்டேஷனை அவர் புக்ல இதை எடுத்து எழுதியிருக்காரு. த நாலேஜ் ஆஃப் த ஹிந்துஸ் ஆஃப் தேர் சப்டில் டிஸ்கவரிஸ் இன் த சயின்ஸ் ஆஃப் அஸ்ட்ரானமி டிஸ்கவரிஸ் ஈவன் மோர் இன்ஜீனியஸ் தேன் தோஸ் ஆஃப் த கிரீக்ஸ் அண்ட் பாபிலோனியன்ஸ் ஆஃப் த ரேஷனல் சிஸ்டம் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஆஃப் தேர் மெத்தட் ஆஃப் கால்குலேஷன் விச் நோ வேர்ட் கேன் ட்ரை ஸ்ட்ராங் எனப் ஐ மீன் த சிஸ்டம் யூசிங் 9 சிம்பல். ஸோ எனக்கு இது ஒரு வாய்ப்பாக, மீண்டும் இதை ஒரு நினைவுபடுத்திக் கொள்வதற்கு அளித்த வாய்ப்பாக நான் இதை கருதுகிறேன். மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களோட நன்றி விடைபெறுகிறேன். இதுக்கு மேல ஏதாவது வேணும்னா நீங்க கேளுங்க, எனக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன்.
கல்வெட்டெல்லாம் தமிழ்ல இருக்கா பாலி மொழியில இருக்கு?
தமிழ்ல தான்
சில
இருக்கும், ஆனா பெரும்பாலும் தமிழ்நாட்டுல இருக்கிற பெரும்பாலான கல்வெட்டுகள் தமிழ்ல தான் இருக்கும். நிறைய சொற்கள், சமஸ்கிருத சொற்கள், இப்ப அஸ்தானமி சொல்லும் போது நிறைய சொல்லலாம். இது மாதிரி நிறைய சொற்கள் வந்து அங்கங்க கிரந்தத்துல சமஸ்கிருத சொற்கள். நம்ம வந்து கஷ்டமே பட வேண்டாங்க, கல்வெட்டை படிக்கும் போது கிரந்தம் எங்கெங்க வருதோ அதெல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்ட்னு அர்த்தம். நம்ம ஒரு தனியை ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம்.
இல்ல அது உங்களுக்கு தெரியும்.
ஆமா தெரியாதுங்க, ஏன்னா கல்வெட்டு படிப்பு. இது வந்து நான் இப்ப இதை படிக்கிறேன்னா இவ்வளவும் பேசுறேன், இந்த சப்ஜெக்ட் விட்டுங்க. ஒரு கல்வெட்டு துறையில கல்வெட்டை படித்து புரிந்து கொண்டு இன்டர்பிரட் பண்றதுன்றது மிக எளிமையான வேலை இல்ல. அத வந்து கண்டிப்பா நீங்க ஒரு இன்வால்மெண்டோட குறைந்தபட்சம் ஒரு 10 ஆண்டுகளாவது செய்தீர்களானால் உங்களால வந்து நல்லா செய்ய முடியும். ஒரு வெறித்தனமாக படிக்கணும், அதெல்லாம் ஏதோ ஆண்டவன் அருளாலையோ ஏதோ ஒரு நிலையில எங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. நாங்க செஞ்சோம். என்னங்க முன்னறிவிப்பு இல்லைங்க, ஏன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு எந்த மாதிரியான நேரத்துல இதை எழுதுறாங்கன்றத நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இன்னைக்கு நடக்குதுன்னா இன்னைக்கு எழுதுறாங்க, ஏன்னா அவங்களுடைய அது அவங்க நோக்கம் இல்ல. நீங்க அதை வந்து பாக்கணும், நோக்கம் என்ன, நிகழ்வுகளை தான் எழுதியிருக்காங்க. அது வந்து நான் கால்குலேஷன் டேபிள் வச்சு சொல்றேன், டேபிள் வச்சு. இன்னும் சொல்ல போனா, இன்னும் சொல்ல போனா சில ஆசிரியர் எழுதியிருக்காங்க, அதாவது டேபிள் படி முதலே சூரிய கிரகணம் எல்லாம் பிக்ஸ் பண்ணி கொடுத்துடுறாங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு, ஆனா சிலது மாறியது, அப்புறம் மாறியது இல்லையா? நமக்கே தெரியும், டேட் ஒண்ணு போட்டிருக்கும் கேலண்டர்ல எல்லாம் போட்டிருப்பாங்க, அதுலயே உங்க வித்தியாசம் இருக்கும். ஆனா அந்த கேலண்டர்ல என்ன வருது அப்படின்றத பார்த்தா சரிங்க, ஆக்சுவலா உங்களுக்கு கிரகணம் தெரியுதா அல்லது இந்த தீதி இருக்கா இந்த நேரத்தில், நீங்க எங்க போய் செக் பண்ண போறீங்க? எங்கேயும் பண்ண முடியாது. இதற்கான வல்லுநர்கள் இது மாதிரி ஒரு கேலண்டர் உங்களுக்கு ஏற்கனவே போட்டு கொடுத்துறாங்க. அததான் அதை பின்பற்றி தான் நம்ம செய்யறோம் எதுனாலும். ஏன்னா சாதாரண மக்களால எப்படி நீங்க ஒவ்வொரு கணக்கையும் போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? எங்களாலே போட முடியாது இல்லையா? அதனாலதான் இந்த மாதிரி புத்தகங்கள்ல அதாவது 700ல இருந்து கிபி 700ல, ஏன் 700க்கு பிறகு முன்னாடி உள்ளது இல்லைன்னா அதுக்கு முன்னாடி கல்வெட்டு அவ்வளவு இல்ல. அதனால இந்த புத்தகம் வந்து கல்வெட்டுகளை ஆராய்வதற்கும் அதுக்காக எழுதப்பட்ட நூல் தான். அதனால வந்து கிபி 700க்கு முன்னாடி நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. 500ல இருந்து 500ல நான் சொன்னேன் முதன் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு இங்கன்னு. 500ல இருந்து 700 வரைக்கும் மொத்தமே 14 கல்வெட்டுல தான் ஏதோ அறகுறையான செய்திகளாவது இருக்கு. அதாவது இந்த அஞ்சும் இல்ல, பஞ்சாங்க குறிப்புகள் இல்ல, ஏதாவது ஒண்ணு, ஒரு ஆண்டு அல்லது ஒரு வருஷம், ஒரு சூரிய கிரகணம் அல்லது ஒரு நட்சத்திரம் இந்த மாதிரி சொல்ற இன்வேரியபிளா புல் இது இல்லாம அறகுறையாவும் இருக்கிறதே 14 கல்வெட்டு தான் இருக்கு. வெரிஃபை பண்றதுக்கு 14 தான் இருக்கு, 500ல இருந்து 800 வரைக்கும். அதனாலதான் அதை எழுதல, அவங்க 700க்கு பிறகு கொடுத்துருக்காங்க. நிறைய இருக்குங்க. கதை தானே எழுதினாரு, ஏங்க இருங்க அவரை போய் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. கதை தானே எழுதினாரு அவரு, நீங்க கதை வேறு வரலாறு வேறு. வரலாற்று காப்பியமாக இருக்கும் பட்சத்துல அதுல வரலாற்று கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பேசிக் இருக்கும். வரலாறு இன்டர்வியூ